சீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம்.
நேயர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாடுகளில் இருப்பார்களானால் அங்கும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். நீங்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதும்போது www.radio882 என்ற ஒரு வரியையும் சேர்த்து எழுதுங்கள். நீங்கள் பெற்று வரும் ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக் கொள்ளட்டும்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் உபாகமம் 5 அதிகாரத்தை சிந்திக்க துவங்குகிறோம். 8 பகுதிகளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே செய்த போதனைகளை குறித்து உபாகம புத்தகத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 2 செய்தி தொகுப்புக்கு வருகிறோம். இதில் நியாயப்பிரமாணத்தை அவர் மீண்டுமாய் கூறுகிறார். இங்கேயும் அன்பையும் கீழ்ப்படுதலையுமே முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறார். 5 முதல் 7 அதிகாரம் வரைக்கும் 10 கற்பனைகளை குறித்தும் அதற்கான விளக்கங்களை குறித்தும் பார்க்கிறோம். சீனாய் மலையிலே முதல் முதலாவாக தேவன் கற்பனைகளை கொடுத்தபொழுது அதை கேட்ட மக்கள் மரித்து போய்விட்டார்கள். சிலருடைய சரீரங்கள் வனாந்தரத்திலே மண்ணின் கீழேயும் சிலருடைய எலும்புகள் மண்ணின் மேலேயும் காய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய சந்ததியான இஸ்ரவேலர் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறார்கள். எனவே அவர்களுக்கு மீண்டுமாக கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கூறப்பட்டு அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. 40 ஆண்டுகளின் வனாந்தர அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் மோசே விவரித்து சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இது யாத்ராமும் 20 அதிகாரத்தை தான் மீண்டுமாக கூறுகிறது என்று சொல்லலாம். ஆம், கிட்டத்தட்ட அதே போலத்தான் நீங்கள் இங்கே பார்க்க முடிகிறது. 10 கற்பனைகள் கட்டாயம் திரும்ப சொல்லப்பட வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். அதுதான் ஒழுக்க நெறிகளுக்கு அடிப்படை சத்தியம். பாருங்கள், உபாகமம் 5:1 வசனம். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை குறித்து 4 முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். முதலாவதாக, கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் அவர்கள் காதுகளால் கேட்க வேண்டும். இரண்டாவது, அதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது அவருடைய இருதயத்திலே எப்பொழுதும் தங்கியிருக்கும். மூன்றாவதாக, அதை அவர்கள் கை கொள்ள வேண்டும். இதன் பொருள் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலே எழுதப்பட்டதாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை குறித்து சங்கீதக்காரன் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று கூறியிருக்கிறார். நான்காவதாக, அந்த கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலும் இருதயத்திலேயும் கர்த்தருடைய வசனம் மட்டும் இருந்தால் போதாது, அதை நம்முடைய கரங்களும் கால்களும் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள், அநேகர் இன்றைக்கு சொல்வார்கள், நான் 10 கற்பனைகளை கை கொள்கிறேன், அதுதான் என்னுடைய சமயம் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் சற்று நேரம் இன்னும் சில கேள்விகளை கேட்பீர்கள் என்றால், அவர்கள் என்ன பொருளிலே அதை சொல்கிறார்கள் என்றால், 10 கற்பனைகள் நல்லது, அதை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் உண்மையை பார்த்தால் அதை அவர்கள் கை கொண்டு நடப்பதோ அதற்கு கீழ்ப்படுகிறதோ இல்லை. கட்டுமான பணியிலே தூக்கு நூல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறதோ அதை போலத்தான் கர்த்தருடைய கற்பனைகளும். நம்முடைய இருதயத்தை காட்டும் கண்ணாடி அது. வாழ்க்கை பயணத்தின் நெளிவு சுழிவுகளிலே செல்லும்பொழுது நம்முடைய பாதையை சரியாக காட்டும் நம்முடைய வாகனத்தின் பிரதானமான விளக்காய் அது இருக்கிறது. தேவன் மிக தெளிவாக மனிதன் கற்பனைகளை கை கொள்வதனாலே ரட்சிக்கப்பட முடியாது என்பதை கூறியிருக்கிறார். அந்த கற்பனைகளிலே எந்த குறையும் இல்லை, ஆனால் நம்மிலேதான் குறைகள் இருக்கிறது. கலாத்தியர் 2:15 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் என்று பவுல் எழுதுகிறார். எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறதில்லை. ஏன்? எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்தினாலே என்ன பயன்? பாருங்கள் கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அதாவது கிறிஸ்துவாகிய வித்து வரும் வரை அது கொடுக்கப்பட்டதாய் இருந்தது. கலாத்தியர் 3:24-25 வசனங்களை வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாயிருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரைப் போல நியாயப்பிரமாணம் செயல்பட்டது. ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளையை பள்ளிக்கு இட்டுச் சொல்வது போல, அல்லது ஒரு வேலைக்காரன் சிலுவை அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுவது போல நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை சிலுவை அண்டைக்கு கொண்டு வந்து, மனிதனே, நீ ஒரு பாவி, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நமக்கு காட்டுவதற்காகத்தான். நியாயப்பிரமாணம் நல்லதுதான், அதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. நியாயப்பிரமாணம் தேவனுடைய மனதை நமக்கு வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய எதிர்பார்ப்பை நமக்கு சொல்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய மகிமைக்கு நாம் எவ்வளவு குறைவானவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் நமக்கு காட்டுகிறது. ரோமர் 3:23 வாசிக்கிறோம் இல்லையா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை நம்மை கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும். பாருங்கள் உபாவம் 5:2-3 வசனங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் ஓரேபிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். தேவன் எகிப்து தேசத்திலே வைத்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் வனாந்திரத்திலே ஒரே பருவதம் வரைக்கும் வரும் வரை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கப்பட்டது. 5-6 வசனங்களை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், உன்னை அடிமைத்தன வீடாகிய எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. இஸ்ரேல் ஜனங்கள் எய்த்திலே வாழ்ந்தபொழுது விக்கிரகாராதனையின் மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள். பாருங்கள் வசனம் 7, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மனுஷனுடைய முதல் பாவம் அவன் கடவுளே இல்லை என்று கூறுவதனாலே உண்டாகிறதில்லை. அநேக தெய்வங்களை அவன் வழிபடுவதனால்தான் அந்த பாவங்கள் வருகிறது. உதாரணமாக, பாபேல் என்னும் இடத்திலே மனிதன் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினான். அதன் உச்சியிலே அவர்கள் பலி செலுத்தினார்கள். யாருக்காக? சூரியனுக்காக செலுத்தினார்கள். அந்நாட்களிலே வானத்திலே அவர்கள் பார்த்த சூரியனையும் மற்ற கிரகங்களையும் தொழுது கொண்டார்கள். இதனால் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். பெருவெள்ளத்திற்கு பிறகு அவர்கள் நிச்சயமாக இடியையும் மின்னலையும் வணங்கவில்லை. ஏனென்றால் அவைகள் அவர்களை பயமுறுத்தியிருந்தது. சிருஷ்டியரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியாகிய சூரியனை தொழுது கொண்டார்கள். இப்படி பல தெய்வங்களை வணங்குகிற இந்த ஜனங்களை பார்த்துத்தான் தேவன் என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கூறினார். தாவீதின் காலத்திலேதான் கடவுளே இல்லை என்ற எண்ணம் மனிதனுக்குள்ளே வந்தது. பல வகைகளிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருந்தாலும் மக்கள் அதை அறியாதவர்களாயிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய மனசாட்சியிலேயும் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் இல்லை என்று யாரும் கூற முடியாது. எனவேதான் சங்கீதம் 14:1 சொல்லும்பொழுது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். தேவன் இல்லை என்று சொல்கிறவன் உண்மையை சொல்லவில்லை. முதல் கற்பனை தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசியாமல் இருக்கிறவர்களுக்காக சொல்லப்படவில்லை. அநேக தெய்வங்களை வழிபடுவது தவறு என்று சொல்கிறது. வசனங்கள் 8-10 வரை பாருங்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இந்த உலகத்திலே இரண்டு வகையான மக்கள் கூட்டத்தினர் உண்டு. ஒன்று தேவனை பகைக்கிறவர்கள், மற்றொரு கூட்டம் தேவனை நேசிக்கிறவர்கள். தொடர்ந்து அவர் சொல்லும்பொழுது தேவனுக்கு இணையாக எந்த ஒரு பொருளையும் உருவாக்கி அதை தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். பின்னாலே உபாகமும் 6:5 வசனத்திற்கு வரும்பொழுது, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் பிரதானமான கற்பனை என்றும் இயேசு கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவனை பகைக்கும் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சிலர் நான் எந்த ஒரு விக்கிரகத்தையும் வணங்கப் போவதில்லை என்றும் கூறுகிறார்கள். என்றாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது எபேசியர் 5:5 பொருளாசை விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே எது வந்தாலும் அது உங்களுடைய தெய்வமாகிறது. ஒருவேளை நான் எந்த விக்கிரகத்தையும் வணங்கவில்லையே என்று நீங்கள் சொல்லலாம். சிலருடைய வாழ்க்கையிலே தங்கள் வங்கியினுடைய சேமிப்பு புத்தகம் அவர்களுக்கு தெய்வமாயிருக்கிறது. சிலருக்கு விளையாட்டு அரங்கங்கள் தெய்வமாயிருக்கிறது. சிலருக்கு தொலைக்காட்சி பெட்டி விக்கிரகமாயிருக்கிறது. சிலருக்கு பிள்ளைகளோ பெற்றோரோ அல்லது பேரப்பிள்ளைகளோ விக்கிரகங்களாகிவிடுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய இருதயத்திலே தேவனை தவிர வேறு எதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சற்றே எண்ணி பாருங்கள். அது எந்த காரியமாயிருந்தாலும் அது உங்கள் விக்கிரகம் என்பதை மறந்து போகாதிருங்கள். பாருங்கள், உபாகமம் 5:11 வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். எல்லா மனுக்குலமுமே பாவம் நிறைந்தது என்பதை குறித்து அப்போஸ்தலனாய பவுல் எழுதும்பொழுது ரோமர் 3:14 அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று கூறுகிறார். மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கும் ஒரு சந்தைக்கோ அல்லது மற்றொரு இடத்திற்கோ நீங்கள் செல்வீர்கள் என்றால் மனிதர்கள் எப்படி கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த நாட்களிலேயே அப்படி என்று சொல்லி பவுல் சொல்வார் என்றால் இந்நாட்களிலே எத்தனை அதிகமாக கசப்பினாலும் சபிப்பினாலும் வாய் நிறைந்தவர்களாகவும் அசுத்தமான எண்ணமுள்ளவர்களான மக்களையும் நாம் காண முடியும். தேவன் அதை வெறுக்கிறார். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடேன் என்று சொல்கிறார். ஊழியர் ஒருவரை பார்த்து ஒரு நண்பர் சொல்லும்பொழுது மனிதனுடைய வாய் சபிப்பினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்வது சரியில்லை என்றார். ஒரு தெரு மூலையிலே நீங்கள் நின்று கொண்டு வரும் முதல் மனிதனை வாயிலே குத்துவீர்கள் என்றால் அங்கிருந்து என்ன வருகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று ஊழியர் கூறினார். முதல் 3 கற்பனைகளுமே எதிர்மறையானதாயிருக்கிறது. இப்பொழுது நேர்மறையான கற்பனைகளை பாருங்கள். உபாகமம் 5:12-15. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எய்த்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அருமையானவர்களே, ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஓய்வு நாள் ஆசரிப்பை தவிர மற்ற எல்லா கற்பனைகளும் புதிய ஏற்பாட்டிலே மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? ஓய்வு நாள் ஆசரிப்பு திருச்சபைக்காக கொடுக்கப்பட்டதல்ல. திருச்சபையானது வாரத்தின் 1வது நாளிலே கூடி வருகிறது. ஏனென்றால் இயேசு அன்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். ஓய்வு நாள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு வினோதமான தொடர்புடையதாயிருக்கிறது. முன்னால் அவர்கள் யாத்திரை செய்தபொழுதும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யாத்ராமம் 31:13. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். அப்படியென்றால் ஓய்வு நாளானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மட்டுமல்ல, யாத்ராமம் 20 நாம் பார்க்கும்பொழுது தேவன் 6 வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எனவே 7வது நாளை ஓய்வு நாளாக நாம் ஆசரிக்கும்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. இங்கே உபாகம புத்தகத்திலே நாம் பார்க்கும்பொழுது ஓய்வு நாள் ஆசரிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டான ஒரு விசேஷித்த உறவை குறித்து சொல்லுகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர் தம்முடைய மகா பெரிய வல்லமையினாலே அவர்களை அங்கே இருந்து வெளியே கொண்டு வந்தார். அருமையானவர்களே, இந்த கற்பனைகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை குறித்து சொல்கிறது. இப்பொழுது அடுத்ததாக மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பொறுப்பை குறித்தும் சொல்லும் கற்பனைகளை பார்க்கிறோம். உபாகமம் 5:16. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அருமையானவர்களே, இந்த கற்பனையானது தேவனுக்கும் மனிதனுக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கற்பனையாயிருக்கிறது. வளர்ந்து வரும் சிறுவர்களுக்கு தகப்பனும் தாயும் பெற்றோரின் ஸ்தானத்திலே இருக்கிறார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஒருவேளை நீங்கள் சிறுவயதிலே படித்திருக்கலாம். தெய்வத்தை அறிந்து கொள்ளும் முன்னதாக ஒரு குழந்தை தகப்பனையும் தாயையும் அறிந்து கொள்கிறது. நீதிமொழிகள் 1:8 என்ன வாசிக்கிறோம்? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த இஸ்ரவேலின் புதிய சந்ததியினர் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழையப் போகிறார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இந்த கற்பனையை கைக்கொள்ளாத எந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்படுகிறதில்லை. இன்றைக்கு வளர்ந்து வருகிற அநேக நாடுகளிலே இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. ஒருவேளை அநேக பெற்றோர் இன்றைக்கு அந்த மதிப்புக்கு பாத்திரவான்களாக இல்லாமலும் இருக்கிறார்கள். பெற்றோர்களிடத்திலேயும் தேவன் சொல்லும் காரியங்கள் உண்டு. எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு கற்பனைகளும் ஒன்றோடொன்று இணைந்தே செல்கிறதா இருக்கிறது. உபாகமம் 5:17 கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த வார்த்தை மிகவும் தனிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? கோபத்தினாலேயோ தனிப்பட்ட பகை விரோதத்தினாலேயோ யாரையும் கொலை செய்யக்கூடாது. இது யுத்தத்தை குறித்து சொல்லவில்லை. இன்னும் சில அதிகாரங்களுக்கு பின்னாலே நாம் பார்க்கும்பொழுது தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் கொடுக்கிற வாக்குத்தத்த பூமியிலே எதிராய் இருக்கிறவர்களை அழிக்க வேண்டும் என்று கூறப்போகிறார். எனவே கொலை செய்யாதிருப்பாயாக என்பது யுத்தத்திற்கு செல்லும் போர் வீரனுக்கு கொடுக்கப்படும் கட்டளை அல்ல. அரசாங்கத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை குறித்து நாம் பேசும்பொழுது இதை குறித்து இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்வோம். எனவே கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனையானது நாட்டை காக்கிறவர்களாய் நிற்கும் காவலாளர்களுக்கு உரியதல்ல. உபாகமம் 5:18 விபசாரம் செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கு பாலின பாவங்கள் பெருகி கிடக்கும் காலத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு அநேக விளம்பர படங்களை பார்ப்பீர்கள் என்றால் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய படங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய கற்பனை இன்றைக்கும் உண்மை உள்ளதாயிருக்கிறது. நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கும் நமது தேசத்தையும் கீழ்நோக்கி இழுக்கும் பயங்கரமான பாவம் இது. உபாகமம் 5:19 களவு செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கு ஒருவேளை பலர், நான் எந்த ஒரு கடையிலேயும் போய் பொருளை திருடுகிறதில்லை, வங்கியிலே பணத்தை திருடவில்லை என்று கூறலாம். இருந்தாலும் அநேகருடைய இருதயத்திலே இந்த திருட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. மற்றவர்களுக்குரியதை தனக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே பாவம் என்று கர்த்தர் கூறுகிறார். உள்ளத்திலே பகை உணர்வு கொண்டாலே அது கொலைக்கு சமானம் என்று கர்த்தர் கூறுகிறார். அதேபோல ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய உள்ளம் எவ்வளவு சுத்தமானதா இருக்கிறது? கர்த்தரை குறித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கும் பரிசுத்தம் தேவையா? கர்த்தரண்டை வாருங்கள். தூய ஆவியின் வல்லமையினாலே மட்டுமே அந்த பரிசுத்தத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். உபாகமம் 5:20-21 வாசிக்கிறேன். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். அருமையானவர்களே, மற்றொருவருக்குரிய ஒன்றை நமக்கு வேண்டும் என்று விரும்பும் எந்த எண்ணமுமே பாவம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வரும் வசனங்களிலே மோசே முதலாவதாக எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இந்த கற்பனைகளை கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக் கொண்டார் என்பதை விவரிக்கிறார். பாருங்கள், உபாகமம் 5:23-26 வாசிக்கிறேன். மலை அக்னியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார், அக்னியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம், தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம், இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்னி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமானால் சாவோம். நாங்கள் கேட்டது போல அக்னியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அனுபவம் தான். ஜனங்கள் பயந்து போய் மோசே தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்று தங்களுக்கு சொன்னால் போதும் என்று சொல்ல வைத்தது. பாருங்கள் வசனம் 27, நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள். அவர்கள் அதன்படி செய்வோம் என்றார்கள், ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. இப்பொழுது தன்னுடைய ஜனங்களுக்காக தேவனுடைய இருதய ஓலத்தை பாருங்கள். வசனம் 29, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். கவனித்தீர்களா? இஸ்ரவேல் தேசமானது தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிவதில் தவறிவிட்டது. அதுதான் பிரச்சனை. கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையிலே வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின பூமியிலே போய் தங்கினார்கள். கற்பனையானது அந்த தேசத்திற்கும் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது, ஆனால் அதை அவர்களால் காத்துக்கொள்ள முடியவில்லை. இது நமக்கும் ஒரு பாடமாயிருக்கிறது. அவர்களால் இந்த கற்பனைகளை காக்க முடியாமல் போனது போலவே நம்மாலும் இந்த கற்பனைகளை காத்துக்கொள்ள முடியாது. கற்பனைகள் நம்மை நமக்கு காட்டும் கண்ணாடியாயிருக்கிறது. அதற்குள்ளே நாம் பார்க்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் நம் பாவங்களையும் அது சுட்டி காட்டுகிறது. நாம் குளிக்கும் அறையிலே வைத்திருக்கிற ஒரு கண்ணாடி நம்முடைய சரீரத்திலே உள்ள குறைபாடுகளை நமக்கு காட்டலாம். ஆனால் அந்த கண்ணாடி அந்த குறைபாடுகளை அழுக்குகளை நீக்குகிறதில்லை. அதேபோலத்தான் நியாயப்பிரமாணம் இப்பொழுது நம்முடைய பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது நம்மை ரட்சிக்க முடியாது. நாம் தான் கழுவி சுத்தப்படுத்தும் அந்த தண்ணீரண்டை வர வேண்டும். நியாயப்பிரமாணம் என்னும் கண்ணாடி நீ போய் உன்னை கழுவி சுத்தமாக்கிக்கொள் என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவண்டை நாம் செல்லும்படியாய் கட்டளையிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே என்ற ஒரு அருமையான பாடலை பக்தன் எழுதியிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, 10 கற்பனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பது கேள்வி அல்ல, அல்லது அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதும் கேள்வி அல்ல. அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்த முடியுமா என்பதுதான் கேள்வி. உண்மையாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து சொல்வீர்கள் என்றால் 10 கற்பனைகளின்படி என்னால் வாழ முடியாது என்பதை ஒத்துக்கொள்வீர்கள். இதன் பொருள் என்ன? உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. ஏசாயா 18:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று அழைக்கிறார். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டே வரும்பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை கழுவி சுத்திகரித்து எல்லா அநியாயத்தையும் உங்களை விட்டு அவர் நீக்கி போடுவார். அப்பொழுது மட்டுமே அவர் முன்னால் நாம் குற்றமற்றவர்களாய் நிற்க முடியும். இதை குறித்து நீங்கள் செயல்படும்படியாய் இத்தனை நாள் நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் இன்று இதை குறித்து நீங்கள் ஆழமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேவனுடைய கற்பனைகளுக்கு ஏற்றாற்போல நம்மால் வாழ முடியாது. அதை ஒத்துக்கொண்டு நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மறித்த இயேசுவை விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக அது நம்மை குற்றமற்றவர்களாக நிறுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கற்பனைகளின் மூலமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, நீர் செய்யாதே என்று சொல்கிற காரியங்களை நாங்கள் செய்யாதவர்களாய் வாழ எங்களிலே பலன் இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். யார் யார் உண்மையான இருதயத்தோடு தங்களால் முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனை தந்து இரட்சகராகிய நீர் எங்களுக்கு சிலுவையிலே சம்பாதித்த இரட்சிப்பினாலே நித்திய ஜீவனையும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே வாழ்வதனாலே நாங்கள் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள நீரே எங்களுக்கு துணை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை குறித்து வாஞ்சியோடும் இடத்திலே பேசுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கே தாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய வசனங்கள் மூலமா எங்களோடு பேசும். தொடர்ந்து உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கிறவர்களாகவும் கற்றுக்கொள்கிறவர்களாகவும் எங்கள் இருதயத்திலே காத்துக் கொள்கிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் வாழ நீரே துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வேதத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். உபாகமம் 23:5 பின்பாகம். உபாகமம் 23:5 பின்பாகம். Thank you.